பொன்மலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியை ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்றக்கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் பகுதி 11 கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பின் வணக்கங்கள். நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வாரமோ அதுக்கு முந்தின வாரமோ பகுதி 9 மற்றும் பகுதி 10 ராமநாதபுரம் மாவட்டத்துல இருக்கிற 5 பறவைகள் சரணாலயங்கள் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்துக்கு பக்கத்துல இருக்கிற கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தை பத்தின தகவல்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நேயர்களே. நேயர்களே, அதுக்கு முன்னாடி போன வாரம் நாளிதழ்ல நான் ஒரு செய்தி படிச்சேன். அது என்னன்னா, ஒரு சில வெளிநாடுகள்ல பறவைகள் அவங்களோட எச்சங்கள் போடுவாங்க இல்லையா, அந்த எச்சங்கள் குவிந்து கிடக்கக்கூடிய ஒரு பகுதிய அந்த பறவைகளோட எச்ச குவியலை ஆங்கிலத்துல குவானோ குவியல் அப்படின்னு சொல்றாங்க நேயர்களே. சரி, வாங்க நாம கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். ஆங்கிலத்துல இந்த ஊருக்கு, இந்த கோடியக்கரைக்கு பாயிண்ட் கேலிமர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்தை பறவைகளோட திறப்பு வாயில் அப்படின்னு சொல்றாங்க. தெற்கு திசையில கோடி முனையில கடற்கரை ஓரமா இருக்கிறதுனால இந்த ஊருக்கு கோடிக்கரை அப்படின்னு பேர் வந்ததாகவும், அது காலப்போக்குல அப்படியே மருவி கோடியக்கரை அப்படின்னு மாறிட்டதாகவும் சொல்றாங்க. இந்த பகுதிக்கு அந்த காலத்துல கோடிவனம் அப்படின்னு ஒரு பேர் இருந்ததாகவும் சொல்றாங்க. இந்த கோடியக்கரை கடல் ஓரமா அப்படியே பறந்து விரிஞ்சு கண்கொள்ளா இயற்கை காட்சிகளோட அமைஞ்சிருக்கு. 1967 வருஷம் இந்த இடத்த முறைப்படி அரசாங்கம் பறவைகள் காப்பிடமா அறிவிச்சாங்க. வேளாங்கண்ணில இருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவுலையும், வேதாரண்யத்துல இருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவுலையும் இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு. நேயர்களே, இந்த ஊர்ல இன்னும் நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. கடல் அப்படின்னாலே நமக்கு 2 முக்கியமான விஷயங்கள் ஞாபகம் வரும். ஒண்ணு, கடல்ல எப்போதும் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அலை. இன்னொன்னு, கலங்கரை விளக்கம். நாம தான் நேயர்களே, இந்த ஊர்ல, அதுவும் இந்த வங்க கடல் பகுதியில, இந்த கோடியக்கரையில சோழர் காலத்துல கட்டின ஒரு கலங்கரை விளக்கம் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆங்கிலேயர்கள் காலத்துல கட்டப்பட்ட கலங்கரை விளக்கமும் இன்னொரு ஒரு கலங்கரை விளக்கமும் இங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பகுதியில பார்க்கவே சிறப்பான அளவுல சின்னதுல இருந்து பெரிய அளவிலான மணல் மேடுகள் வந்து இங்க இருக்கு. நேயர்களே, இந்த பறவைகள் சரணாலயம் காடுகள், அதுக்கு பக்கத்துல கடற்கரை, அதாவது நீர்நிலைகள், கடற்கரை அல்லாத பிற நீர்நிலைகள், இயற்கையாவே அமைஞ்ச ஒரு நல்ல பெரிய பறவைகள் காப்பிடும். இந்த இடத்த பறவைகளின் மனிதர் அப்படின்னு நாம அழைக்கிற திரு சலீம் அலி ஐயா அவர்கள் பறவைகளின் சொர்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பறவைகள் சரணாலயம் அப்படிங்கிறது உப்பங்கழி, சதுப்பு நிலம், அலையாத்திக்காடு, புதற்காடு, கடல் ஓரம், களிமுகம், உவர் நீர்நிலை, நன்னீர்நிலை அப்படின்னு சொல்லக்கூடிய பலதரப்பட்ட பகுதிகள் இந்த பறவைகள் சரணாலயத்துல ஒரு சேர இருக்கிறதுனால பறவைகள் அவங்களுக்கு தேவையான உணவு இருப்பிடம், இந்த உணவுல மீன்கள், நண்டுகள், சின்ன சின்ன குளியுடலிகள், நுண்ணுயிரிகள், இந்த இறை வந்து அவங்களுக்கு அதிகமா கிடைக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி எல்லா பகுதிகளும் ஒரு தொடர்ச்சியான அமைப்பா இருக்கு. இந்த அமைப்பு தான் இங்க வாழக்கூடிய பறவைகளுக்கு ஏத்த புகலிடமா இருக்கு. இந்த பகுதிய ஒட்டுமொத்தமா ஆங்கிலத்துல கிரேட் வேதாரண்யம் ஸ்வாம்ப் அப்படின்னு சொல்றாங்க நேயர்களே. உதாரணத்துக்கு நாம இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வந்தா செம்பருந்து அப்படின்னு ஒரு பறவை சொல்லுவாங்க, ஆங்கிலத்துல பிராமினிகைட் அப்படின்னு சொல்லுவாங்க நேயர்களே. இந்த பறவைகள் சரணாலயத்துல இந்த வகை பறவைகளை நம்ம அதிகமா பார்க்கலாம். உடம்பு நல்லா பழுப்பு நிறம், அதாவது அடர் பழுப்பு நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிறத்திலையும், கழுத்து பகுதி நல்லா வெள்ளை நிறத்திலையும் இருக்கும். இவங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய நீர்நிலைகள், நம்ம மேல சொன்னோம் இல்லையா, அந்த நீர்நிலைகள்ல இவங்களுக்கு தேவையான இரையான மீன்கள் அப்புறம் சின்ன சின்ன கொழியுடலிகள் நல்லாவே கிடைக்குது. அது மட்டும் இல்லாம இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலய பகுதிகளில் பனை மரங்கள் ரொம்ப அதிகமாவே இருக்கு. இந்த பனை மரங்கள்ல இவங்களோட கூட வந்து ஈஸியா அமைச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த செம்பருந்து அவங்களுக்கு தேவையான அந்த உணவு இருப்பிடம் ரெண்டுமே சரியா இருக்கிறதுனால இந்த வகை பறவைகளுக்கு இந்த இடம் ரொம்ப ஆப்டான ஒரு இடமா இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வகை பறவைகளுக்கும் ஏத்த மாதிரி ஒவ்வொரு விதமான சாதகமான சூழ்நிலைகள் இருக்கிறதுனால இந்த இடம் பறவைகளுக்கு ஏத்த ஒரு நல்ல புகலிடமா இருக்கு. இங்க நாம பறவைகளை பாக்குறதுக்கு ஏத்த காலமா செப்டம்பர்ல இருந்து பிப்ரவரி வரை இருக்கு நேயர்களே. இந்த பறவைகள் சரணாலயத்துல ஆங்கிலத்துல வேடர் அப்படின்னு சொல்லக்கூடிய உள்ளான் வகை பறவைகள், அந்த உள்ளான் வகை பறவைகள் ரொம்பவே அதிகமா காணப்படும். உதாரணமா நந்துண்ணி உள்ளான், உப்பு கொத்தி உள்ளான், பவளக்கால் உள்ளான், பெரிய உள்ளான், வெள்ளை உள்ளான், இப்படி பலவிதமான உள்ளான் வகை பறவைகள் இங்க அதிகமாவே வருவாங்க. அது மட்டும் இல்லாம பூநாரைகள், செண்டுவாத்து, பட்டைத்தலைவாத்து, ஊசிவால் சிறவி, பல்வேறு வகையான நாரை வகை பறவைகள், கொக்கு வகை பறவைகள் அப்படின்னு கிட்டத்தட்ட இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்துல சுமார் 270க்கும் அதிகமான பறவைகள் வலசைக்காக இங்க வர்றாங்க. நாம ஒவ்வொரு வகை பறவைகள் சரணாலயத்தை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வர்றப்போ அங்க இருக்கக்கூடிய அல்லது அங்க வரக்கூடிய முக்கியமான பறவைகள்ல ஒரு சில பறவைகள் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டு வரும். அந்த வரிசையில இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு நண்டுண்ணி அல்லது நண்டு பின்னி, ஆங்கிலத்துல கிராப் ப்ளோவர் அப்படின்னு சொல்லுவாங்க நேயர்களே, அந்த வகை பறவைகள் இங்க வருவாங்களாம். இவங்களோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா உடம்பு வெள்ளையாகும், முதுகு பகுதி கருப்பாகும், அந்த சிறகுகள் வந்து மடக்கி வச்சாங்கன்னா அந்த பகுதி அந்த சிறகுகளோட முனைப்பகுதி வந்து கருப்பாகவும் இருக்கும். அதே போல இந்த குட்டி பறவைகளோட உடம்பு சாம்பல் நிறத்துல இருக்கும். இவங்க எற தேட போகும்போது அப்படியே தலைய வந்து உடம்போட ஒட்டி வச்சாப்ல அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த பறவைகளை பத்தின ஒரு ஆச்சரியமான தகவல் நேயர்களே, நேத்து மேக்சிமம் எல்லா செய்தித்தாள்கள்லயும் வந்திருக்கு. வருஷம் செப்டம்பர் மாசத்துல இல்ல அக்டோபர் மாசத்தோட தொடக்கத்துல பூமியோட வடக்கு பகுதியில ஏற்படக்கூடிய குளிர்காலத்தினால பறவைகள் இறை தேடி பூமி பந்தோட தெற்கு பகுதியை நோக்கி வர்றாங்க. இந்த மாதிரி வலசை வரக்கூடிய பறவைகள் ரொம்ப தூரத்துல இருந்து வர்றதுனால இப்ப நம்மளே ரொம்ப தூரம் டிராவல் பண்ணா நம்ம டயர்ட் ஆயிரும்ல நேர்களே, அந்த மாதிரி இவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வர்றதுனால ஒரு சில இடங்கள்ல, அதாவது அவங்களுக்கு எங்கெங்க தேவையான உணவு பாதுகாப்பான இருப்பிடம் இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த இடத்துல கொஞ்ச நாள் தங்கி ரெஸ்ட் எடுப்பாங்க. இந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்கக்கூடிய இடங்களையும் பறவைகள் வந்து வலசை வந்து தங்கக்கூடிய இடங்களையும் நம்ம பொதுவா தாப்பு அப்படின்னு சொல்லுவோம். பொதுவா இந்த ஒரு சில பறவைகள் வலசைக்காக இங்க வருவாங்க, திரும்ப அவங்களோட ஒரிஜினலா இருந்த இடத்துக்கே போயிடுவாங்க. ஒரு சில பறவைகள் வருவாங்க, அவங்க அந்த இடத்துலயும் முட்டை போட்டு குஞ்சு பொறிப்பாங்க. இந்த மாதிரி முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற பறவைகளை தான் நாம வாழ்விட பறவைகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நண்டுவிழி உள்ளான் அப்படின்னு சொன்னல நேயர்களே, அந்த ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குன்னு சொன்னல, அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நண்டுண்ணி உள்ளான் கிராப்லோகர் இவங்க இதுவரைக்குமே மத்திய கிழக்கு நாடுகள்ல இனப்பெருக்கம் செஞ்சுட்டு வலசை காலத்துல மட்டும், எப்படி நம்ம வீட்டுல வந்து பண்டிகை அப்புறம் விழா காலங்கள்ல உறவினர்கள் வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி இவங்க விருந்தாளிகளா வலசைக்காக மட்டும் ஆசிய அப்புறம் ஆப்பிரிக்க கண்டத்துல இருக்கிற ஒரு சில பகுதிகளுக்கு வந்துட்டு போறதா அறிவியல் அறிஞர்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா நேற்றைய செய்தித்தாள்கள்ல இந்த பறவைகள் இனப்பெருக்கம் செய்யறதுக்காகவும் முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிறதுக்காகவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வேதாரண்யம் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலய பகுதிக்கு வர்றத கண்டுபிடிச்சிருக்காங்க நேயர்களே. இவங்க மற்ற உள்ளான் பறவைகள் மாதிரி நிலத்துல குழி மாதிரியோ இல்ல கூடோ கட்ட மாட்டாங்க. இவங்க வழி எப்பயுமே தனி வழி. நம்ம எலிகள் இருக்காங்க இல்லையா, இவங்க எப்படி அவங்களுக்குன்னு வலை மாதிரி மண்ணுக்குள்ள வந்து இந்த பொந்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பை பின்னி வச்சிருப்பாங்களோ அது மாதிரி இந்த நண்டு தின்னி அந்த நண்டுண்ணி உள்ளான் பறவைகளும் நிலத்துல ஒரு 2 அடி இல்ல 3 அடிக்கு குறைவா ஒரு சின்ன மணல் பொந்து மாதிரி ஒரு அமைப்பை உருவாக்கி வச்சிருப்பாங்க. இந்த அமைப்புக்குள்ளதான் இவங்க முட்டை போட்டு குஞ்சு பொறிப்பாங்க. நம்ம கரையோர பறவைகள்லயே இவங்க போடுற முட்டைகள் தான் வெள்ளை நிறத்துல இருக்குமா. இவங்க இங்க இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்துக்கு வர்றதுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான காரணமும் இருக்கு. இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலய பகுதியில சேத்து உழுவை மீன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேத்து உழுவை மீன்களும் நண்டுகளும் இங்கு அதிக அளவுல இவங்களுக்கு உணவா கிடைக்கிறதுனால இவங்க அந்த முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய சமயத்துல இவங்களுக்கு தேவையான உணவும் இவங்க குஞ்சுங்களுக்கு தேவையான உணவும் ஈஸியா கிடைக்கிறதுனால இந்த பகுதிகள் இனப்பெருக்கம் செய்யறதுக்கு ஏத்த இடமா இருக்கிறதா, இந்த ஒரு ஆச்சரியமான தகவல்களை நேற்றைய செய்தித்தாள்கள்ல படிச்ச நேர்களே. நேர்களே, சேத்து உழுவை மீன் அப்படின்னு உங்ககிட்ட சொன்ன இல்லையா, அப்படின்னு சொன்னதும் எனக்கு உங்ககிட்ட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தோணுது நேர்களே. நான் கல்லூரி காலத்துல கல்வி சுற்றுலாவுக்காக கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்துக்கு போயிருந்தேன். அப்போ இந்த சரணாலயத்தை நாங்க சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தோம். வனத்துறை அதிகாரிகள் எங்க கூட வந்துகிட்டு இருந்தாங்க. அப்போ அங்க கடற்கரையை ஒட்டி இருந்த ஒரு பகுதிக்கு போனப்போ அங்க ஒரு குட்டியா ஒரு மீனை வந்து நான் பார்த்த நேயர்களே, எனக்கு அப்படியே ஒரு ஆச்சரியம்னா ஆச்சரியம் அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியம் வந்துச்சு. என்ன நேயர்கள் நினைப்பீங்க, ஒரு மீனை பார்த்ததுக்கு எதுக்கு இவங்க இப்படி ஆச்சரியப்படுறாங்க அப்படின்னு தானே நேயர்களை யோசிக்கிறீங்க. நான் மீனை பார்த்தது தண்ணில இல்ல, நிலத்துல, அதுவும் நிலத்துல உயிரோட நடமாடிக்கிட்டு இருந்த மீனை பார்த்த நேயர்களே. உடனே நான் இன்டர்நெட்ல மீன்களை பத்தின தகவல்களை தேடி பார்த்தப்போ நிலத்திலையும் நீர்லயும் வாழக்கூடிய, நீர்ல மட்டும் கிடையாது ஒரு சில நேரங்கள்ல மரங்கள்லயும் ஏறக்கூடிய மீன் வகைகளை பத்தின தகவல் எனக்கு கிடைச்சது நேயர்களே. அந்த மீனுக்கு பேர் தான் சேற்று உழுவை, ஆங்கிலத்துல மட் ஸ்கிப்பர் அப்படின்னு பேரு. இந்த வகை மீன்கள் பொதுவா கடலுக்கு அப்படியே ஓரமா இருக்கக்கூடிய இந்த அலையாத்தி காடு, அப்புறம் இந்த உப்பங்கழிகள், அப்புறம் களிமுகங்கள், இந்த வகை பகுதிகளுக்கு பக்கத்துல ஈரமா, அந்த நிலப்பகுதி வந்து ஈரமா கரா மாதிரி இருக்கும். இந்த இடங்களை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சேத்துப்படுகை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சேத்துப்படுகை இவங்களோட முக்கியமான வாழிடம் நேயர்களே. இந்த சேத்து படகையோட அமைப்பை பாத்தீங்க அப்படின்னா அந்த நீர்நிலைகள்ல இருந்து தண்ணி அப்பப்ப வந்துட்டு போகும், ஆனா எல்லா நேரமும் அந்த தண்ணி வந்து அங்க இருக்காது. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த சேத்து படகையோட அமைப்பு அப்படியே கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்கும். இந்த மீன்கள் நிலத்திலையும் நீர்லயும் மாறி மாறி வாழக்கூடியது. அலைகள் எப்பப்பெல்லாம் தாழ்வு அடிக்குதோ இல்ல தண்ணி வந்து எப்பப்பெல்லாம் குறைஞ்ச நேரங்கள்ல இருக்குதோ அந்த நேரங்கள்ல இவங்க இவங்களுக்கு தேவையான உணவை எடுத்துப்பாங்க. அப்புறம் இந்த வலை பின்றது போன்ற வேலைகள்லாம் இவங்க வந்து எப்ப தண்ணி கம்மியா இருக்கோ அந்த நேரங்கள்ல செஞ்சுப்பாங்க. உடம்புல இருக்கிற துடுப்புகள் மூலமா சேத்துல நடக்கிறது, அப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, மரத்துல ஏறும் அப்படின்னு. ஒரு சில நேரங்கள்ல அந்த அலையாத்தி காடுகள்ல இருக்கக்கூடிய மரங்கள்லயும் இவங்க ஏறுறாங்க நேர்களே. அது போல இவங்க சேத்துல, அந்த சேத்து படுகையில ஒரு பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்துலதான் இவங்க வந்து இந்த முட்டையை வந்து போடுவாங்க நேர்களே. நேர்களே, நீங்க மறக்காம கோடியக்கரை பறவைகள் சரணாலயம் போனீங்கன்னா இந்த மீன்களை கண்டிப்பா பாத்துட்டு வாங்க. அடுத்தபடியா அந்த நாங்க சுற்றுலாவுக்கு போனப்போ அந்த கடற்கரை பக்கத்துல நான் பார்த்த இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வகையான தாவரம். அந்த தாவரத்தோட பெயர் எலிக்குச்சி புல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்துல ஸ்பைனிஃபெக்ஸ் லிட்டோரியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தாவரத்தோட பகுதி அப்படியே ஊசி மாதிரி இருக்கும், தொட்டு பார்த்தா அப்படியே குத்து நேர்களே. இந்த வகை தாவரங்கள் பொதுவா கடற்கரையோட அந்த மணல் பகுதிகளில் வளரக்கூடியது. இந்த மாதிரி கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்துல நான் அப்போ முதல் முறையா போயிருந்தப்போ எனக்கு நிறைய விதமான ஆச்சரியங்கள் வந்து தென்பட்டது. அதுக்கப்புறமா இந்த கோடியக்கரை பகுதிகளில், இந்த கோடியக்கரை பறவைகள் சரணாலய பகுதி அப்புறம் அந்த காப்பிட பகுதிகளில் இந்தியாவில மட்டுமே காணப்படக்கூடிய ஓரிட வாழ்விகள், நான் முந்தைய பகுதிகளில் சொல்லியிருக்கேன், ஓரிட வாழ்விகள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மட்டுமே வாழக்கூடிய உயிர்கள். இந்த ஓரிட வாழ்விகள் அவங்களுக்கு வந்து வேற எங்கேயும் வந்து அவங்களால வாழ முடியாது. அந்த ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த பகுதிகளில் மட்டும்தான் வாழ்வாங்க. அந்த வகையில இந்தியாவில மட்டுமே காணப்படக்கூடிய ஓரிட வாழ்விகளா இருக்கக்கூடிய வெளிமான்கள், ஆங்கிலத்துல பிளாக் பக் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வகை மான்கள் இந்த கோடியக்கரை பகுதிகளில் காணப்படுது. இந்த வகை மான்களோட ஆண் மான்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த ஆண் மான்களோட அவங்களோட கொம்புகள் திருகு மாதிரி அப்படியே சுருண்டு 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 இருக்கும். அதனால இவங்களுக்கு முறுக்கு மான் அப்படின்னும் இன்னொரு ஒரு பேர் வந்து இருக்கு. இந்த வகை மான்களை இங்க வனத்துறையினர் வந்து நல்ல முறையில பாதுகாத்துட்டு வர்றாங்க. இந்த மான்கள் பொதுவாவே நம்ம மான்களை பத்தி சொன்னோம் அப்படின்னா நம்ம கண்ணு முன்னாடி வர்றது மான் வந்து அப்படியே துள்ளி குதிச்சு ஓடுறது. அந்த மாதிரி இவங்க வந்து இப்படி துள்ளி குறிச்சு ஓடுறத நீங்க இந்த கோடியக்கரை பகுதிகளில் அப்படியே கண் முன்ன பார்க்கலாம் நேர். அது மட்டும் இல்லாம இந்த கோடியக்கரை பகுதிகளில் வனத்துறை கட்டுப்பாட்டில் மருத்துவ தாவரங்கள் பாதுகாப்பு பகுதி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த இடத்துல பல அரிய வகையான மருத்துவ தாவரங்கள் வனத்துறை சார்பில் பாதுகாத்துட்டு வர்றாங்க. நேர்களே, இப்படி பல்வேறு வகையான சிறப்புகள், இயற்கையோட சிறப்புகள் இந்த கோடியக்கரை பகுதிகளிலையும் கோடியக்கரை பறவைகள் சரணாலய பகுதிகளிலையும் இருக்கு. அதனால நீங்க அங்க போய் இந்த இயற்கையோட அற்புதங்களையும், பறக்கக்கூடிய அப்புறம் நடக்கக்கூடிய அப்புறம் ஊர்வனக்கூடிய இந்த மாதிரி பல்வேறு வகையான உயிர்களை கண்டு ரசிங்க நேயர்களே. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றொரு பறவைகள் சரணாலயத்தை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. அதுவரையில் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன் நேயர்களே. பறவைகளை நேசிப்போம், பறவைகளை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை கோடியக்கரை பறவைகள் சரணாலயங்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனம் மறந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.